புத்தகத்தின் பெயர் அரசாங்கத்தின் பிறப்பு. அத்தியாயம் 4, அரசாங்கம். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. ஜனப்பிரதிநிதிகள் ஒன்று கூடி தங்களிலே ஒரு சிலரிடம் ஆளும் அதிகாரத்தை ஒப்படைக்கிறார்கள். அந்த ஒரு சிலரே அரசாங்கமாக அமைகிறார்கள் என்று மேலே சொன்னோமல்லவா? இந்த ஒரு சிலர் எப்படி அரசாங்கமாக அமைகிறார்கள் என்பதை இனி சிறிது கவனிப்போம். ஜன ஆட்சி நிலவுகின்ற எந்த ஒரு நாட்டிலும் அரசியலில் பல கட்சிகள் உண்டு. எந்த கட்சிக்கு ஜனங்களிடமிருந்து அதிகமான ஓட்டுகள் கிடைக்கின்றனவோ அந்த கட்சிக்கே பிரதிநிதி சபையில் அதிகமான ஸ்தானங்கள் கிடைக்கின்றன. அதாவது அந்த கட்சியினரை பிரதிநிதி சபையில் அதிகமான பேராய் இருக்கின்றனர். பிரதிநிதி சபையில் பெரும்பான்மை கட்சி என்று சொன்னால் அதிகமான பேரை கொண்ட கட்சியையே குறிக்கும். எந்த ஒரு கட்சிக்கும் தலைவர் இருப்பது போல் இந்த பெரும்பான்மை கட்சிக்கும் ஒரு தலைவர் இருப்பார். இவரிடத்திலேயே அரசாங்கத்தை அமைக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். இவர் தமது சகாக்களாக பிரதிநிதி சபையிலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்து கொள்வார். ஏனென்றால் ஒருவரே இருந்து அரசாங்கத்தை நடத்த முடியாதல்லவா? பெரும்பான்மை கட்சி தலைவர் அரசாங்கத்தை நடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அரசாங்கத்தின் தலைவராகிவிடுகின்றார். அப்பொழுது இவருக்கு பிரதம மந்திரி என்று பெயர். இவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்படும் இவருடைய சகாக்களுக்கு மந்திரிகள் என்று பெயர். மந்திரிகள் இத்தனை பேர்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் கிடையாது. அந்தந்த நாட்டின் தேவைக்கு தகுந்தபடி 3 பேர் முதல் 20 பேர் வரையில் இருப்பர். சில நாடுகளில் சில காலங்களில் 20க்கும் மேற்பட்ட மந்திரிகள் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதுண்டு. இவர்கள் அனைவரும் பிரதம மந்திரியும் மற்ற மந்திரிகளும் சேர்த்துகிற கூட்டுக்கு மந்திரி சபை என்று பெயர். ஆங்கிலத்தில் கேபினட் என்று அழைப்பர். ஆகவே ஒரு நாட்டில் அரசாங்கம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த நாட்டின் பிரதிநிதி சபையில் பெரும்பான்மையோராய் உள்ள கட்சியினரின் அரசாங்கம் நடைபெறுகின்றதென்றே இப்பொழுது ஜன ஆட்சிக்கு முக்கியத்துவமும் மகத்துவமும் ஏற்பட்டிருக்கிற இந்த காலத்தில் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜன ஆட்சியானது எப்படி பெரும்பான்மையோர் ஆட்சியாகிறது என்பது இப்பொழுது நன்றாக விளங்குகிறதல்லவா? பெரும்பான்மை கட்சியை சேர்ந்த ஒரு சிலரே அரசாங்கத்தை அமைக்கின்றார்களாயினும் இவர்கள் இந்த ஒரு சிலர் அரசாங்கமாக அமைந்துவிட்ட பிறகு, அதாவது அரசாங்கத்தினராகி விட்ட பிறகு, கட்சி பற்றுடன் காரியங்களை செய்யக்கூடாது. தங்கள் கட்சி நலனை மட்டும் நாடக்கூடாது. எல்லோருக்கும் நடுநிலைமையாய் இருந்து எல்லோர் நலனையும் நாட வேண்டும். அரசாங்கத்தை நடத்தும் பொறுப்பு இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதென்று சொன்னால் நாட்டின் க்ஷேமம் பூராவும் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதென்று தான் அர்த்தம். மந்திரிகள் கட்சி பற்றுடன் காரியங்களை செய்யக்கூடாது, கட்சி நலனை மட்டும் நாடக்கூடாது என்று சொன்னாலும் கட்சியின் கொள்கைகளை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனர். ஏனென்றால் கட்சியின் கொள்கைகளை ஜனங்கள் முன்னிலையில் கிளத்தித்தானே அந்த ஜனங்களின் பெரும்பாலோரின் ஓட்டை இவர்கள் பெற்றனர். மற்றும் ஜனங்களில் பெரும்பாலோருக்கு அந்த கொள்கைகளில் பிடித்தம் இருந்ததனாலும் இவர்களை தேர்ந்தெடுத்தால் அந்த கொள்கைகள் நிச்சயம் நடைமுறையில் கொண்டு வருவர் என்ற நம்பிக்கை இருந்ததனாலும் அல்லவா இவர்களை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்தனர். அப்படியானால் அந்த கொள்கைகளை நடைமுறையில் கொணரச் செய்வது பிரதிநிதிகளின் கடமையல்லவோ? கொண்டு வருவது அந்த பிரதிநிதிகளில் சிலரான மந்திரிகளின் கடமையல்லவோ? இங்கே ஜனங்கள் என்று சொன்னால் ஓட்டுரிமை பெற்ற ஜனங்கள், அதாவது ஓட்டர்கள் என்றே அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மந்திரிகள் பிரதிநிதி சபைக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள், பிரதிநிதிகள் ஓட்டர்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள். இதுதான் பிரதிநிதித்துவ ஆட்சியின் வரிசை கிரமம். இதை வேறு விதமாக சொல்லலாம். ஜனங்கள் தங்களுடைய ஆளும் அதிகாரத்தை பிரதிநிதிகளிடம் சிறிது காலத்திற்கு முந்தி சொன்னபடி 2 வருஷமோ 3 வருஷமோ 7 வருஷமோ அந்தந்த நாட்டில் நிர்ணயித்திருக்கிற காலம் வரை இரவல் கொடுக்கின்றனர். இந்த பிரதிநிதிகள் தங்களிலே ஒரு சிலரான மந்திரிகளிடம் ஆளும் பொறுப்பை, அந்த மந்திரிகள் தங்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற காலம் வரையில் 2 வருஷத்திலிருந்து 7 வருஷத்திற்கு உட்பட்டு இரவல் கொடுக்கின்றனர். இப்படி இரவில் கொடுத்த பிறகு ஓட்டர்களோ பிரதிநிதிகளோ மந்திரிகளின் அன்றாட நிர்வாகத்தில் தலையிடுதல் கூடாது. மந்திரிகளுக்கு சம்பளம், படிச்செலவு முதலியன உண்டு என்பதை நாம் சொல்ல தேவையில்லை. அரசாங்கம் என்பது சிறியனவும் பெரியனவுமான பல பாகங்கள் சேர்ந்த ஒரு மொத்தம். பல அறைகளை கொண்ட வீடு, பல கிளைகளை உடைய ஒரு மரம், பல கருவிகள் சேர்ந்த ஒரு யந்திரம், இப்படி ஏதேனும் ஒன்றை போல என்று சொல்லலாம். பலர் வேலை செய்கிற பல கிளை காரியாலயங்களை உடைய ஒரு தொழில் ஸ்தாபனம் என்று சொல்வதும் உண்டு. ஆக அரசாங்கம் என்பது சிக்கல் நிறைந்தது, ஒன்றோடொன்று இணைந்து கொண்டிருக்கும் சங்கிலி போன்றது. அரசாங்கத்தின் குறை நிறைகளை நாம் எடுத்து காட்டுகிற போது இந்த உண்மையை மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக அரசாங்கத்தை இரண்டு பெரிய கூறுகளாக பிரிப்பர். ஒன்று நீதி பிரிவினை, மற்றொன்று நிர்வாக பிரிவினை. சட்டத்திட்டங்களை ஒழுங்காக நிறைவேற்ற செய்தல், இவற்றை மீறி நடப்பவர்க்கு அந்த சட்டத்திட்டங்களில் கூறியிருக்கிறபடி தண்டனை விதித்தல் முதலியன இந்த நீதி பிரிவினையின் கடமைகள். தோட்டத்திற்கு போட்டிருக்கிற வேலி போன்றது இந்த நீதி பிரிவினை என்று கூறலாம். ஹைகோர்ட், ஜில்லா கோர்ட் முதலிய நீதி வழங்கும் அல்லது ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்குமாறு செய்யும் ஸ்தாபனங்கள் பலவும் இந்த பிரிவினையை சேர்ந்தவையே. ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கச் செய்வதோடு அரசாங்கத்தின் கடமை முடிந்துவிடாது. அவர்களுடைய தினசரி வாழ்க்கை நல்ல முறையில் நடைபெறுமாறு செய்ய வேண்டும். அவர்களுக்கு கல்வி வசதி, சுகாதார வசதி, பொருளாதார வசதி முதலியவற்றை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மற்றும் அஃது அரசாங்கம் பிற நாட்டு அரசாங்கங்களுடன் நல்ல முறையில் பழகி அவற்றின் நட்பை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அந்த நட்பை காப்பாற்றி கொண்டு வரவும் வேண்டும். இப்படி பலவற்றை கவனிப்பது நிர்வாக பிரிவினை. இதற்காக இந்த நிர்வாக பிரிவினையானது பல உட்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த உட்பிரிவுகளுக்கே இலாக்காக்கள் என்று பெயர். இந்த இலாக்காக்களில் ஒன்றையோ சிலவற்றையோ மேற்பார்வை செய்கிறவர், பொறுப்பாக இருந்து நடத்தி கொடுக்கிறவர் இவரே மந்திரி. ஒவ்வொரு இலாக்காவின் கீழும் பல கிளை இலாக்காக்கள், சில்லறை இலாக்காக்கள் இருக்கும். இந்த இலாக்காக்களில் வேலை செய்கிறவர்களே உத்தியோகஸ்தர்கள். ஒவ்வொரு மந்திரியின் கீழும் இத்தகைய உத்தியோகஸ்தர்கள் பலர் இருப்பார்கள். அரசாங்கமானது நீதி பிரிவினை, நிர்வாக பிரிவினை என்று இரண்டாக பிரிவதோடு வேறு விதமாகவும் பிரிவதுண்டு. எப்படி என்றால், ஓர் அரசாங்கம் தன் எல்லைக்குட்பட்ட பிரதேசம் பூராவையும் தானே நேரில் நிர்வாகம் செய்ய முடியாது. இதற்காக அந்த பிரதேசத்தை சில பெரிய பகுதிகளாகவும், அந்த ஒவ்வொரு பெரிய பகுதியையும் பல சிறு பகுதிகளாகவும் பிரிக்கிறது. இந்த பிரிவினையை ஒட்டித்தான் தேர்தல் தொகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அல்லவா. இப்படி பிரித்து தன் அதிகாரங்களில் சிலவற்றை அவைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து நடத்துமாறு செய்விக்கிறது. உதாரணமாக நமது இந்தியாவை சில மாகாணங்களாகவும், ஒவ்வொரு மாகாணத்தையும் பல ஜில்லாக்களாகவும், ஒவ்வொரு ஜில்லாவையும் அநேக கிராமங்களாகவும் பிரித்திருக்கிறார்கள் அல்லவா. இவை ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கத்தின் அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அதிகாரங்களை அமுல் நடத்துவதற்கான ஸ்தாபனங்களே மாகாண அரசாங்கம், ஜில்லா போர்ட், கிராம பஞ்சாயத்து முதலியன. இந்த ஸ்தாபனங்களின் அதிகாரங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஓர் அரசாங்கம் ஜனங்களுக்கு அனுகூலம் உண்டாகிற முறையில் தன் அதிகாரங்களில் பலவற்றை இப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. பொதுவாக சொல்லப்போனால் உண்மையான ஒரு அரசாங்கமானது ஜனங்களிடம் இருந்தே பிறக்கிறது, ஜனங்களாலே நடத்தப்படுகிறது, ஜனங்களுக்காகவே நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட ஓர் அரசாங்க அமைப்புக்குத்தான் இப்பொழுது உலகத்தில் மதிப்பு இருக்கிறது. இதனை குடியரசு, ஜன ஆட்சி, ஜனநாயக ஆட்சி என்று பல பெயர்களிட்டு அழைப்பர். ஒரு நாட்டில் சுய ஆட்சி நடைபெறுகிறது என்றால் அங்கு இத்தகைய அரசாங்க அமைப்பு இருப்பதையே குறிக்கும். இங்கனம் ஜனங்களிடம் இருந்து பிறந்து ஜனங்களுக்காகவே ஓர் அரசாங்கம் இருந்த போதிலும் அது தனியான ஒரு சக்தி, அதற்கென்று சில உரிமைகளும் கடமைகளும் உண்டு. இந்த உரிமைகளுக்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளவும் கடமைகளை செய்யவும் அது முன் வருகிற போது அதனை ஜனங்கள் தடை செய்யக்கூடாது, அதனுடன் ஒத்துழைக்க வேண்டும். தவிர ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி ஜனங்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் மூலம் தங்களுடைய ஆளும் அதிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு அரசாங்கத்தினிடம் ஒப்புவிக்கிறார்கள். ஒப்புவித்துவிட்ட பிறகு அதனுடைய காரியங்களில் தலையிடவே கூடாது. தலையிடுவார்களாயின் அரசாங்கமானது அதன் உரிமைகளை நிலைநாட்டவோ கடமைகளை நிறைவேற்றவோ முடியாது. இதனை ஜனங்கள் நன்கு உணர வேண்டும். ஆனால் இப்படி உணர்ந்து கொண்டு விட்டதாக சொல்லி ஜனங்கள் சும்மா இருக்கலாமா? அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாமா? அரசியல் விவகாரங்களில் சிரத்தை கொள்ளாமல் இருக்கலாமா? கூடவே கூடாது. அப்படி கவனக்குறைவாகவும் சிரத்தை இல்லாமலும் ஒரு நாட்டு ஜனங்கள் இருப்பார்களானால் அந்த நாடு சீரழிந்து போகும். அந்த ஜனங்களும் சுயமாக, அதாவது சுய அந்தஸ்துடனும் சுய மதிப்புடனும் வாழ முடியாது. அரசியல் சிரத்தை கொள்வதாவது என்ன? அரசாங்கத்திற்கு எப்படி தனியான சில உரிமைகளும் கடமைகளும் உண்டோ அப்படியே ஜனங்களுக்கும் சில உரிமைகளும் கடமைகளும் உண்டு. இந்த உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்து நடந்தாலே அரசியலில் சிரத்தை கொள்வதாகும். தங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்து நடக்கின்றவர்களே சரியான பிரஜைகள், முழு பிரஜைகள். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய முழு பிரஜையாய் இருந்து வருவோமாக. 4 அரசாங்கம் முற்றிற்று. புத்தகத்தின் பெயர் அரசாங்கத்தின் பிறப்பு நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் ஸ்ரீதேவி சுகன்யா. நன்றி.